டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அன்பர்களே, தேனிலும் இனிமையான வேதம், முத்துக்களை பார்க்கிலும் விலையேற பெற்ற வேதம், பாதைக்கு வெளிச்சம் காட்டும் வேதம், தித்திக்கும் இனிய வேதத்தை நீங்களும் ருசிக்க வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:25 முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். உங்களுக்குள்ளவை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். இந்த அதிகாரத்தின் 18 முதல் தியத்திரா சபையின் தூதனுக்கு இயேசு கிறிஸ்து செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் என்பதை சொன்னார். அதை சொல்லிவிட்டு இறுதியாக உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள் என்று சொல்கிறார். கிறிஸ்து தனது சபையினிடத்திலே, நான் உங்களை என்னிடமாக அழைத்துக் கொள்ளும்படியாக வருவேன், ஆதலால் உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் உறுதியாக தரித்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார். வசனம் 26 பாருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ, அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். இயேசு கிறிஸ்துவின் கிரியைகள் ஏசபேலின் கிரியைகளுக்கு முற்றிலும் நேர் மாறானதாக இருக்கிறது. ஏசபேல் விசுவாசிகளை கர்த்தரை விட்டு தூரமாக போக பண்ணினாள். கிறிஸ்துவின் கிரியைகள் பரிசுத்த ஆவியினாலே செய்யப்படுகிறது. அது தேவனை நோக்கி மனு மக்களை வழிநடத்துகிறதாயிருக்கிறது. நாம் நமது முயற்சியினாலே அல்ல, விசுவாசத்தினாலே ஜெயம் கொள்கிறோம். ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன் என்பது பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதும்பொழுது இவ்விதமாக கூறியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 6:2 பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா என்று கூறியிருக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்துவும் அதே கருத்தை தான் வெளிப்படுத்தி பேசுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2:27 வாருங்கள். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். இது கிறிஸ்துவின் 1000 அரசாட்சியை குறிக்கிறது. இதிலே விசுவாசிகளும் பங்கெடுத்துக் கொள்வார்கள். வசனம் 28 என்ன சொல்கிறது? விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். கிறிஸ்துவே பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 நாம் பார்க்கிறோம். கிறிஸ்து தம்முடைய ஜனங்களை தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளும்படியாக ரகசிய வருகையிலே தோன்றுவார் என்பதே சபையின் நம்பிக்கையாக இருக்கிறது. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது என்று தீத்து 2:13 வாசிக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2:29 பாருங்கள். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றெழுது. ஏசபேலின் பிள்ளைகளுக்கு இந்த சத்தம் கேட்கப்படுவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் இந்த சத்தத்தை கேட்கிறவர்களாயிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் செவிகளை திறக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் ஆலயத்திலே வசனத்தை கேட்கும்பொழுதோ, அல்லது ஒரு புத்தகத்திலே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுதோ, அல்லது வானொலி நிகழ்ச்சிகளை கேட்கும் பொழுதோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேச வாஞ்சிக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். யார் யார் உண்மையான ஆயத்தத்தோடு, எதிர்பார்ப்போடு, ஆசையோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு அனுதனமும் கர்த்தர் பேசுகிறார். இதற்கு நீங்களே சாட்சிகள். உங்களிலே அநேகர் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளிலே இப்படி என்னோடு பேசினது, அன்படினாலே என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறியிருக்கிறது என்று எழுதியிருக்கிறீர்கள். அருமையான சகோதரனே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என்னோடு பேசவில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் எதிர்பார்ப்போடும் ஆண்டவரை என்னோடு பேசும் என்ற வாஞ்சியோடும் வசனத்தை கேட்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். நீங்கள் காது உள்ளவர்களாய் இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய காதுகளிலே நிச்சயமாய் அவருடைய சத்தம் ஒலிக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவேதான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்று சொன்னார். தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 3 நாம் சிந்திப்போம். திருச்சபையின் சரித்திரத்திலே சர்தை சபை கிறிஸ்துவுக்கு பின் 1517 முதல் கிறிஸ்துவுக்கு பின் 1800 வரையிலுமாக காணப்பட்ட புராட்டஸ்டன்ட் சபையின் பிரதிநிதித்துவ சபையாக காணப்படுகிறது. ஜெர்மனியில் உள்ள விட்டன்பெர்க் ஆலயத்தின் கதவுகளிலே 95 கருத்துக்களை மார்ட்டின் லூத்தர் எழுதி தொங்கவிட்ட காலத்தில் ஆரம்பமான திருச்சபையாய் இருந்திருக்க வேண்டும். சபையின் சரித்திரத்திலே இக்காலங்களில் பெரும் புரட்சிகரமான சீர்திருத்தங்கள் ஆரம்பமாகி அதன் விளைவாக மிஷனரி இயக்கங்களும் ஆரம்பிக்கப்பட்டது. சர்தைப்பட்டணம் லிதியா ராஜ்யத்தின் தலைநகரமாகவும் சின்ன ஆசியாவின் பழமையான முக்கியமான பட்டணமாகவும் காணப்பட்டது. சர்தை உள்நாட்டு பட்டணமாக ஹெர்மோஸ் பள்ளத்தாக்கின் மேல் காணப்பட்ட சற்று உயரமான பகுதியிலே கட்டப்பட்டிருந்தது. சர்தை பட்டணத்தை சுற்றி ஏறி செல்லக்கூடிய பாறைகள் அனைத்தும் வலுவழுப்பானதாக செங்குத்தாக இருந்தது. அங்கே செல்ல வேண்டுமென்றால் தெற்கு பகுதியிலிருந்து மட்டும் ஒரு வழி இருந்தது. அதுவும் செங்குத்தானதாக கடினமானதாக இருந்தது. நாகரீகம் வளர வளர வர்த்தகத்திற்காக மேலே ஏறி செல்வது கடினமாக இருந்தபடியினால் சற்று தாழ்வான பகுதியிலே இதேபோன்று மற்றும் ஒரு பட்டணம் மேற்கிலே கட்டப்பட்டது. எனவே சர்தை என்பது இரண்டு பட்டணங்களாக காணப்பட்டது. இந்த சமபூமி முழுவதும் பக்டோலஸ் நதியினால் செழிப்பாக காணப்பட்டது. இது கம்பள தொழிலின் மையமாக விளங்கினபடியினால் செல்வாக்குள்ள பட்டணமாயிருந்தது. நாணயங்கள் இங்குதான் முதலாவதாக தயாரிக்கப்பட்டது. சைரஸ் என்பவனால் பிடிக்கப்பட்ட கொரேசஸ் தான் இதன் கடைசி அரசனாகும். இந்த கொரேசஸ் உலகத்திலேயே மிகுந்த ஐஸ்வர்யவானாக எண்ணப்பட்டான். அவன் தொட்டவைகள் எல்லாம் பொன்னாக மாறியதாக கருதப்பட்டது. பெர்சியர்கள், மகா அலெக்சாண்டர், மகா அந்தியோக்கியஸ், இறுதியிலே ரோமர்களால் சர்தை ஆட்சி செய்யப்பட்டது. திபேரியர்களின் காலத்தில் ஏற்பட்ட பூமி அதிர்ச்சியிலே இந்த பட்டணம் அழிந்துவிட்டது. அப்பல்லோ, சைபல் ஆகிய கோவில்களின் இடிபாடுகளையும் இன்றும் காணலாம். உலகத்திலே காணப்படுகின்ற இரட்டை கோவில்களிலே இதுவும் ஒன்று. சைபல் என்பது எபேசுவில் தியானாள் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் கடற்கரையை விட்டு உள்நாட்டிற்குள் வரும்பொழுது அதனை இயற்கை தெய்வமாக வழிபடுகிறார்கள். சைபல் நிலவு தெய்வமாகவும் அப்பல்லோ சூரிய தெய்வமாகவும் நம்பப்படுகிறார்கள். அந்த வழிபாடு இழிவானதாக இருந்தது. சர்தையில் அநேக புதைபொருள் ஆராய்ச்சியாளர்களின் விளைவாக ரோமர்களின் சாலை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பவுல் இந்த சாலை வழியாக பல முறை சென்றிருக்கிறார் என்பதை அறியும் பொழுது அது நமக்கு புதிய கிளர்ச்சியை உண்டு பண்ணுகிறதா இருக்கிறது. வெளிப்படுத்தின சேஷம் 3:1 பாருங்கள். சர்தே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவனென்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து சர்தே சபைக்கு தன்னை தெரியப்படுத்தும் பொழுது தேவனுடைய 7 ஆவிகளை உடையவர் என்று கூறுகிறார். அதாவது அவரே பரிசுத்த ஆவியை இந்த உலகத்திற்குள் அனுப்பியவர். சர்தே சபை புராட்டஸ்டன்ட் சபையை குறிக்கின்றது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். இன்று சபையிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட வேண்டும். இதுவே தேவை. பரிசுத்த ஆவியானவர் செயல்படும் பொழுதே ஒரு சபையானது உயிர் மீட்சி அடைய முடியும். இருண்ட காலங்களை தொடர்ந்துள்ள இந்த இருண்ட இரவு காலங்களிலும் பரிசுத்த ஆவியானவர் உலகிலிருந்து செயல்பட்டுக் கொண்டே இருக்கிறார். அவர் மார்ட்டின் லூத்தர், ஜான் கல்வின், ஜான் நாக்ஸ், இன்னும் இதுபோன்ற எத்தனையோ மனிதர்களின் உள்ளத்தை எழுப்பி ஏவியுள்ளார். இன்னும் அதை செய்து கொண்டே இருக்கிறார். இந்த 3 முதல் வசனத்திலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்றும் ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இது ஒரு வாழ்த்துதலான வார்த்தை. சீர்திருத்தங்கள் விசுவாசத்தினால் நீதிமானாகும் உபதேசத்தை நிலைநிறுத்தியுள்ளது. அந்த விசுவாசம் கிரியை செய்கிறதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்று வாசிக்கிறோம். சீர்திருத்த சபைகள் உயிருள்ள சபைகள் என்ற பெயர் இருந்தாலும் செத்தவைகளாக இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் ஆராதனைகள் வழக்கப்படியே நடைபெறுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஜனங்கள் நாள்தோறும் கூடி வருகிறதில்லை. ஏனென்றால் அதற்கு வாஞ்சை இல்லை. ஆகவேதான் நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் என்று சொல்கிறார். இதுதான் சீர்திருத்த சபைகளின் நிலைமையாயிருக்கிறது. இது பயங்கரமான ஒரு கண்டனம் இல்லையா? சீர்திருத்தத்தினால் எல்லா சத்தியங்களும் புத்துயிர் பெறவில்லை என்பதே உண்மை. சிலவற்றை மாத்திரமே இது புதுப்பித்திருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:2 பார்ப்போம். நீ வெளித்துக் கொண்டு சாகிறதற்கேதுவாயிருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. இது சர்தை சபைக்கு கூறப்படுகின்ற 2வது குற்றச்சாட்டு. சர்தை சபைக்கு இது எச்சரிப்பாகவும் கூறப்பட்டுள்ளது. சர்தை பட்டணம் மலையின் மீது கட்டப்பட்டிருந்தது. அந்நாட்களில் சர்தை பட்டணத்திற்கு செல்வதற்கு தென்பகுதியில் மாத்திரம் ஒரே ஒரு பாதை உண்டு. எனவே சர்தை பட்டணத்தார் தங்களை அந்த பட்டணத்தை காத்துக்கொள்ள அந்த ஒரு பாதையில் மட்டும் காவல்காரரை வைத்திருந்தால் போதுமானது. ஆனால் சரித்திரத்தில் 2 முறை அவர்கள் தங்கள் பகைவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அது எப்படி? மலையை தாண்டி பகைவர்கள் வர முடியாது என்று எண்ணி காவல்காரர் தங்கள் கடமையை செய்யாமல் தூங்கிவிட்டார்கள். கிறிஸ்துவுக்கு முன் 549 சைரஸ் அரசனின் போர் வீரர்கள் கைப்பிடி சுவர் வழியாக உள்ளே நுழைந்து விட்டார்கள். திரும்பவும் கிறிஸ்துவுக்கு முன் 218 சருதையின் காவலாளர்களின் அலட்சியத்தினால் மகா அந்தியோக்கியஸ் சருதையை கைப்பற்றிக் கொண்டான். சருதை சபைக்கு ஆண்டவர் கூறும்பொழுது விழித்திருங்கள், அதாவது தூங்கிவிடாதே என்று சொல்லுகிறார். உலக சரித்திரத்திலும் சருதை ஜனங்கள் விழித்திருக்காதபடியினால்தான் பகைவர்களிடத்திலே தோற்றுப்போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்றும் நாமும் நம்முடைய திருச்சபைகளும் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் வருகையை எப்பொழுதும் விழிப்புடன் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் கூறுகிறார். அவர் எப்பொழுது வேண்டுமென்றாலும் வரலாம். பகைவர்கள் எப்பொழுது வரப்போகிறார்கள் என்பதை சருதையின் மக்கள் அறியவில்லை. அப்படியே கிறிஸ்து வரும் வேளையை நாமும் அறியோம். எனவே எப்பொழுதும் நாம் அவருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும், ஆயத்தமாயிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை எப்பொழுது என்பதை சபை அறியாததால் எப்பொழுதும் விழிப்புடன் காணப்பட வேண்டும். அதற்கு காலமோ நேரமோ குறிக்கப்படவில்லை. தீத்து 2:13 நாம் வாசிப்பது என்ன? நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, ஒரு குறிப்பிட்ட மணி நேரத்திற்காக யாரும் ஆயத்தமாக இருப்பார்கள். ஆனால் எதிர்பாராத ஒரு நேரத்திற்காக நாம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க வேண்டும், எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும் என்பதையே சபையினருக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிப்பாகும். அது மட்டுமல்ல, 3:2 உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை என்று சொல்கிறார். சீர்திருத்த சபையானது தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம் செய்யும் வலிமை, மனிதனுடைய முற்றிலுமான சீர்கேடு, விசுவாசத்தினால் நீதிமானாகுதல் போன்ற சத்தியங்களை திரும்ப பெற வேண்டியது அவசியம். மற்றும் இது போன்றவற்றை நம்முடைய சபைகள் முக்கியமான இடத்திற்கு கொண்டு வர வேண்டும். ஆனால் சீர்திருத்தமானது நடைபெற்றும் அது ஆதி அப்போஸ்தல திருச்சபை அளவிற்கு கொண்டு செல்லவில்லை என்பதே உண்மை. வசனம் 3 பாருங்கள். ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய். இங்கே ஆகையால் நீ கேட்டு பெற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அதை கை கொண்டு மனம் திரும்பு என்று சொல்கிறார். அதாவது அவர்கள் மரணமடையப் போவதனால் இந்த காரியங்களை விடாமல் பற்றிக்கொள்ள வேண்டும் என்று இங்கே வலியுறுத்தப்படுகிறார்கள். சீர்திருத்தத்தினால் எடுத்துக் கொள்ளப்பட்ட பெரும் உண்மைகள் யாவும் இன்று குறைவுபட்டுக் கொண்டே போய்விட்டது. உதாரணமாக, சீர்திருத்த சபைகள் தேவனுடைய வார்த்தைகளின் அதிகாரம் செய்யும் வலிமையை இழந்துவிட்டார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு சில குறிப்புகள் மாத்திரமே கொடுக்கப்படுகிறதே அன்றி விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி மற்றும் ஆவிக்குரிய செய்திகள் கூறப்படுவதில்லை. சில வழிமுறைகள் மட்டும் கூறி அந்த விதிமுறைகளை பின்பற்றிவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்துவிடலாம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். மேலும் யூத பிரமாணத்தைப் போல நீங்கள் இதை இதை செய்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் என்றும் செய்தி கொடுக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, இது சீர்திருத்த சபைகளின் உண்மையான நிலையிலிருந்து வெகு தொலைவிற்கு அது சென்றுவிட்டது என்பதை நிரூபிக்கிறது. நீ விழித்திராவிட்டால் திருடனைப் போல் உன்மேல் வருவேன், நான் உன்மேல் வரும் வேளையை அறியாதிருப்பாய் என்றும் கூறுகிறார். சரதைப்பட்டணம் மலை உச்சியிலே கட்டப்பட்டிருந்தது. சரதைப்பட்டணத்திற்கு செல்ல ஒரே ஒரு பாதை மாத்திரமே உண்டு என்று பார்த்தோம். துருக்கியிலே பல மண் சரிவுகள் ஏற்பட்டதனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பவுல் மற்றும் யோவானி நாட்களிலே இருந்ததை காட்டிலும் இப்பொழுது இந்த மலையின் உயரம் மிகவும் குறைந்துவிட்டது. 2 முறை பகைவர்கள் சரதைப்பட்டணத்தை கைப்பற்றிக் கொண்டார்கள். 2 முறையும் காவலாளர்கள் உறங்கிவிட்டபடியினாலேயே பகைவர்கள் பட்டணத்துக்குள்ளே வந்துவிட்டார்கள். எனவே ஆண்டவர் சபையினருக்கும் உறங்கிவிடாமல் விழித்திருங்கள், கவனமாயிருங்கள் என்று சொல்கிறார். சரதைப்பட்டணத்திற்கு பகைவர்கள் எப்பொழுது வருவார்கள் என்பது தெரியவில்லை. அதுபோன்றே ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்பதை நாமும் அறிய மாட்டோம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அவர் எந்த நேரத்திலும் வரலாம். நீங்கள் விழித்திருக்கிறீர்களா? அவர் எப்பொழுது வந்தாலும் சந்தோஷமாய் அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறீர்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:4 வாசிக்கிறேன். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். இஸ்ரவேல் முழுவதும் ஒரு தேசமாக ஒருபொழுதும் ஒன்றுபட்ட கிறிஸ்துவின் சரீரமாக காணப்படவில்லை. கொஞ்ச பேர் மீதியானவர்கள் மாத்திரமே எப்போதும் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாய் இருந்தார்கள். சர்தை சபையிலும் சிலர் என்று கூறப்பட்டுள்ளது. லூக்கா 12:32 ஆண்டவர் தனது சபையை சிறு மந்தையே என்று அழைக்கிறார். சீர்திருத்த சபையிலே தேவனுடைய வார்த்தைகளை நேசிக்கிற சில பரிசுத்தவான்களை இன்றைக்கும் நீங்கள் காணலாம். பாவ செயல்களில் ஈடுபடாமல் தங்களை கரைபடாமல் காத்துக்கொண்டு வேத வசனங்களுக்கு தங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து அவற்றிற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற சில பரிசுத்தவான்களை காணலாம். இவர்களே மீதியானவர்கள். சீர்திருத்த சபை சில பரிசுத்தவான்களை உலகத்திற்கு தந்திருக்கிறது. சீர்திருத்தங்களை கொண்டு வந்த மார்ட்டின் லூத்தர், அவருக்கு உறுதுணையாக நின்ற ஜான் கல்வின், ஸ்காட்லாந்து தேசத்திலே ஆண்டவருக்காக உழைத்த ஜான் நாக்ஸ், பின்னர் தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை தேவன் எவ்விதமாக மீட்டுக் கொண்டார் என்பதை மோட்ச பிரயாணமாக எழுதிய ஜான் பனியன், மெதரிஸ்ட் சபையை துவக்கிய ஜான் வெஸ்லி. இந்த ஜான் வெஸ்லி தேவனால் அற்புதமாக பயன்படுத்தப்பட்டார். இவர் பிரெஞ்சு தேசத்தில் ஏற்பட்ட புரட்சி இங்கிலாந்தில் ஏற்படாதபடி காத்தவர் என்று வரலாற்று ஆசிரியர்கள் புகழ்கிறார்கள். இவர் ஒரு சிறந்த ஆங்கிலேயன் என்று புகழப்படுகிறார். மற்றவர்களை காட்டிலும் இவர் தேசத்திற்கு அதிகமாக செய்திருக்கிறார். ஜான் மொஃபட், ஆப்பிரிக்காவிற்கு சுவிசேஷம் அறிவிக்க சென்ற டேவிட் லிவிங்ஸ்டன், இந்தியாவிற்கு ஊழியராக வந்த வில்லியம் கேரி போன்ற சில பரிசுத்தவான்களை நாம் சொல்லலாம். இன்னும் இப்படி அநேகர் உண்டு. இவர்கள் யாவரும் தங்களை கரைபடாதபடி காத்துக்கொண்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள். இன்றும் இவ்விதமான பரிசுத்தவான்கள் சிலர் உண்டு. இருண்ட காலங்களிலும் ரோம கத்தோலிக்க சபையினரும் பெரும் செயல்களை செய்தார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசத்தை விட்டு விலகிவிட்டார்கள். விசுவாசத்தை விட்டுவிட்ட எந்த சபையாயினும் கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு விலகிவிட்ட எந்த சபையும் விசுவாச துரோகத்தில் ஈடுபட்ட சபையாக மாறிவிடும். அருமையானவர்களே, இன்று நீங்கள் எந்த ஐக்கியத்திலே இருக்கிறீர்கள்? அங்கே கிறிஸ்துவின் உபதேசம் பின்பற்றப்படுகிறதா? வேதத்தை முற்றிலும் நம்பும் விசுவாசம் அங்கே உண்டா? நீங்கள் மீதியானவர்களின் சிறு கூட்டத்தில் இருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கரைபடாமல் உங்களை காத்துக் கொள்கிறீர்களா? சற்றே எண்ணி பாருங்கள். அருமையானவர்களே, அன்று சரத சபைக்கு சொன்னதையே இன்று ஆண்டவர் நமக்கும் சொல்கிறார். நம்முடைய கிரியைகளை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நாம் உயிருள்ளவர்கள் என்று பெயர் பெற்றிருந்தும் செத்தவர்களாயிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். பரிபூர்ணமாய் நாம் 2வது மரணத்துக்குள்ளே பிரவேசிக்கும் முன்பதாக சாகிறதற்கு ஏதுவாயிருக்கிறவைகளை நாம் அப்புறப்படுத்தி நாம் தேவனுக்கு பிரியமான காரியங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். நாம் அவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்ட காரியங்களை நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய கரத்திலே பெற்றுக்கொண்ட வேத வசனங்களை விசுவாசித்து அதை கை கொண்டு மனம் திரும்பும்படியாய் அழைக்கிறார். நாம் விழித்திராவிட்டால் அவர் திருடனைப் போல, அதாவது எப்பொழுது வருவேன் என்று நாம் அறியாத வேளையிலே அவர் வருகிறவராயிருக்கிறார். அவர் வரும்பொழுது நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று அவர் நம்மை எதிர்பார்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சர்தே சபையில் இருந்தது போல வஸ்திரங்களை அசூசிப்படுத்தாத சிலர் ஆகிய கூட்டத்திலே நாம் இருப்போமா? அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தரத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்களை குறித்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எந்த வேளையிலே வருவீர் என்று நாங்கள் அறியாதபடியினாலே எந்த வேளையிலேயும் நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்பட நீரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் அஜாக்கிரதையாயிராமல் ஜாக்கிரதையாயிருக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4. கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:4.